அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அறிவியல் பழகை ஒருங்கிணைப்பாளர் திருப்பா ஸ்ரீகுமார் அவர்கள் இரத்த நிலா வானியல் நிகழ்வு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பா ஸ்ரீகுமார். அறிவியல் பலகை என்ற அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த தலைப்பானது சந்திர கிரகணம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வந்து கிரகணங்கள் வானில் ஏற்படும், அந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சந்திர கிரகணம் என்பது இந்தியாவில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ஆனா நம்ம ஊர்ல தெரியலன்றதுனால சந்திர கிரகணத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது சரியிருக்காது. ஏன்னா வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம ஊர்லயும் சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம் தெரியும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தை என்ன சொல்றாங்கன்னா ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சந்திர கிரகணம் என்றால் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். அதாவது சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே பூமி வருவதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க. நாம இருக்கிறது இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிறோம். இந்த சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்கிறது. 8 கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. நாம பொதுவா பார்த்திருப்போம் பாட புத்தகங்களையோ இல்ல பல புத்தகங்களையோ, நடுவுல சூரியன் இருக்கும், வட்ட வட்டமாக சுத்தி வர்ற மாதிரி, நீள்வட்டத்துல சுத்தி வர மாதிரி பல கோள்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கோள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் என்பது மிக 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 பெரியது. எப்படின்னு உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ பூமியில இருந்து சூரியனுக்கு உள்ள தூரம் பாத்தீங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர், 15 கோடி கிலோமீட்டர். அதே போல பூமியிலிருந்து நிலவு, நம்முடைய செயற்கைக்கோள், இயற்கையான செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 387,000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சோ இந்த மாதிரி மிகப்பெரிய தொலைவுகள்ல கோள்களும் செயற்கைக்கோள்களும் சுற்றி வருகின்றன. அதாவது செயற்கைக்கோள் என்றது இயற்கையாக இருக்கக்கூடிய நிலவை குறிப்பிடுகிறேன். இந்த கோள்கள் எல்லாம் பல மடங்கு தூரத்தில் சுற்றி வருகின்றன. இப்படி சுற்றி வரும்போது சந்திரன், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். எப்போ இந்த நிகழ்வு, எல்லா பௌர்ணமிக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது சூரியன், பூமி, நிலவு இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நிலவு வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்விலும் வேறு வேறு மாதிரியான, அதாவது நிழல்களை நாம் பார்க்க முடியும். நிழல்கள் என்றால் இப்போ குறிப்பாக நாம வந்து வானத்தில் மேகம் நிறைந்திருக்கிற போது திடீர்னு பாத்தீங்கன்னா சூரியன் மறைந்த மாதிரி காணப்படும். அப்ப என்ன ஆகும், மேகம் வந்து சூரியனை மறைப்பதால் பூமியில் வெளிச்சம், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெளிச்சம் தெரியாது இல்லையா. அதே போலதான் இந்த மூன்று, சூரியன், நிலவு, பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த கிரகணங்கள் ஏற்படுகின்றன. இப்போ இந்த கிரகணம் ஏற்படும் போது ஏன் இத வந்து ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்திய நேரப்படி காலையில் 11:57 தொடங்கி மதியம் 1:01 நிறைவுறுகிறது. சுமார் கிட்டத்தட்ட 65 நிமிடங்கள் நீடிக்கக்கூடியது இந்த முழு சந்திர கிரகணம். இந்தியாவில் ஏன் தெரியாதுன்னா அந்த நேரத்தில் நாம பகல் பொழுதில் இருப்பதால இந்தியாவில் நாம இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது. இதோட சந்திர கிரகணத்தை முழு பகுதியே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் பார்க்க முடியும். அதே போல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதை, இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். சந்திர கிரகணம் போது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுவதால் இந்த கிரகணம் ஏற்படுகின்றது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பூமியின் நிழல் கருநிலாக விழும் பகுதி அம்ப்ரா என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். கருநிழல், அதான் அம்புரான் என்று சொல்றாங்க, பூமியோட நிழல் முழுவதுமாக விழுவது. பூமியோட நிழல் சந்திரன்ல கொஞ்சமா விழுகிறத வந்து பெனும்புரா என்கிறார்கள், புறல் நிழல் பகுதி என்று அழைக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து இந்த கிரகணங்கள் ஏற்படும் போது இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். சில நேரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது முழு சந்திர கிரகணம் இல்லை, முழு சூரிய கிரகணம் இல்லை, வெறும் பகுதி சூரிய கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாகத்தான் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுவார்கள். அதுக்கு காரணம், இந்த பூமியினுடைய முழு நிழலும் சந்திரன் மேல் விழுந்தால் அது முழு சந்திர கிரகணம், பூமியினுடைய நிழல் பகுதியாக சந்திரனில் விழும்போது அது பகுதி சந்திர கிரகணமாக நமக்கு தெரிகிறது. முழு நிலவும் பூமியின் நிழலின் கீழ் வரும்போது முழு சந்திர கிரகணமும், சந்திரனின் ஒரு பகுதி பூமியின் நிழலில் கீழ் வரும்போது பகுதி சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது என்பதை மீண்டும் திரும்ப சொல்கிறேன். ரைட், இப்போ உதாரணமா நாம பார்க்கக்கூடிய ஒளி என்பது ஒரு வெள்ளை ஒளியாக காணப்படுகிறது, அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளையாக இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏழு நிறங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சில நேரங்கள்ல வானவில் பார்க்க முடியும், மழை நேரத்துல மழையும் வெயிலும் அடிக்கும் போது எதிர் திசையில், அதாவது சூரியனுக்கு எதிர் திசையில் மழை பெய்யும் போது நீங்க வானத்துல ஒரு அரை வானவில்லை பார்க்க முடியும் இல்லையா. அதுல அப்படி பார்க்கும்போது என்ன நிகழ்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விப்ஜிஆர் என்ற அந்த ஏழு வண்ணங்களையும் நீங்க பார்க்க முடியும். இந்த ஏழு வண்ணங்கள்ல குறிப்பா இப்போ நாம பார்க்கக்கூடிய வானம் நீல நிறமாக இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அந்த நீல நிறமானது ஒளி சிதறல் அடைகிறது. சூரியன்ல வந்து வரக்கூடிய கதிர்கள் நம்முடைய பூமியின் மண்டலத்தில் பட்டு தெரிக்கும் போது அதுல ஒளி சிதறல் அடைந்து அதுல இருக்கக்கூடிய நீல வண்ணம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. இதைத்தான் வந்து சர் சி வி ராமன் கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றார். அதே போல இந்த இரத்த சிவப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒளியில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமானது நம்முடைய வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசுகளால் ஒளி விலகல் அடைகிறது. இந்த ஒளி விலகல் அடையும் போது சிவப்பு வண்ணம் ஆனது சந்திரனில் எதிரொலிக்கிறது. இதன் காரணமாக நமக்கு நிலவானது ரத்தம் தெரித்தது போல சிவப்பாக இருக்கிறதை பிளட் மூன், ரத்த சந்திரன் என்று இவர்கள் அழைக்கிறார்கள், பொதுவாக அழைக்கிறார்கள். கிரகணங்கள் எல்லாமே வந்து சாதாரணமான ஒரு இயற்கை நிகழ்வு தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எப்படி ஒரு மேகம் வந்து சூரியனை தடுத்து அதன் ஒளியானது பூமியில் நிழலாக கருப்பாக படர்கிறதோ அது போலதான் இந்த ஒரு நிகழ்வும். அதனால ஏதாவது நமக்கு ஏதாவது தீமைகள் ஏற்படுகிறதான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, போலதான். இது ஒரு சாதாரண இயற்கையான ஒரு நிகழ்வு, அதனால நமக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. சந்திர கிரகணத்தினாலோ சூரிய கிரகணத்தினாலோ எந்த ஒரு வாய்ப்பும் பாதிப்பும் அல்லது இயற்கை நிகழ்வுகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஊடகங்கள் பொதுவாக கலை இந்த மாதிரியான செய்திகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக சில பரபரப்புகளை ஏற்படுத்துவதற்காக சந்திர கிரகணம் வந்தால் பூகம்பம் வருமா, சந்திர கிரகணம் ஏற்பட்டால் சுனாமி வருமா, இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். மற்றபடி இந்த சந்திர கிரகணத்தினாலோ சூரிய கிரகணத்தினாலோ எந்த விதமான பாதிப்பும் பூமிக்கோ இல்லை இந்த சூரிய குடும்பத்திற்கோ ஏற்படுவதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1980களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை பொதுவாக இப்பவும் சில இடங்கள்ல இருக்கு, இல்லைன்னு சொல்லல, இருந்து வந்தது. அதாவது சூரிய கிரகணம் ஏற்படும் போது 1980களில் நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்பா குடும்பத்தினர் அனைவரும் அந்த தெரு அந்த ஊர் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக் வந்தா எப்படி இருக்கும், பந்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பந்தின் போது எப்படி கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குமோ, அலுவலகங்கள் அடைக்கப்பட்டிருக்குமோ, அது போல ஒரு அறிவிக்கப்படாத பந்தாக அப்போது இருந்தது. மக்கள் எல்லாம் அந்த சூரிய கிரகணத்தை பார்க்காமல் கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள் இருந்த காலங்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த சூழலில் அறிவியலை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் காரணமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்களும் அதே போல வட இந்திய மாநிலங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் அமைப்புகள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாகவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வானது சாதாரண நிகழ்வு என்பதை பள்ளி பாடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பதனால் இப்பொழுது நம்மிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. போல கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூடிய சில கோவில்கள், பல கோவில்கள் இந்த நேரங்களில் பூட்டுவதாக சொல்கிறார்கள். ஆனால் சில கோவில்கள் இந்த நேரத்திலும் திறந்து வைத்திருந்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டும். இதனால வந்து எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. எனவே சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வரக்கூடிய கிரகணங்களை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதை பற்றிய அறிவியல் கருத்துக்களை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் அவற்றை பின்பற்ற வேண்டும். இந்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் நமக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை எப்படி எதிர்கொள்வது என்பதும் அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதும் மிகவும் முக்கியமாகும். எனவே நாளை ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை இது போன்ற நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய நாளை வரக்கூடிய சந்திர கிரகணத்தையும் அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி இந்தியாவில் தெரியக்கூடிய சந்திர கிரகணத்தையும் நாம் பார்த்து ரசிக்க வேண்டும். தெரியக்கூடிய சந்திர கிரகணத்தை குறித்து பல்வேறு ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்களில் உங்களுக்காக அந்த இது படங்கள் தொடர்ச்சியாக இது குறித்த விஷயங்களை அவர்கள் தெரிவித்து வருவார்கள். எனவே சந்திர கிரகண நிகழ்ச்சியை அனைவரும் பொறுப்புணர்வோடு, அதை அறிவியல் விழிப்புணர்வோடு கேட்டு கண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மக்கள் இயக்கங்களாக இருக்கக்கூடிய அறிவியல் அமைப்புகள் இது குறித்த செய்திகளை வெளியிடுகின்றன. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இது குறித்து தெளிவான பார்வையை பெற்று அவர்களும் தொடர்ச்சியாக இது மாதிரியான கிரகணங்கள் ஏற்படும் போது மக்கள் எங்கெங்கே கூடி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அடுத்த முறை செப்டம்பர் 7ஆம் தேதி கிரகணம் வரும்போது உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலிருந்தோ இல்லை தெருக்களிலிருந்தோ நீங்கள் தாராளமாக சந்திரனை பார்க்கலாம். அப்பொழுதும் இந்த சந்திரன் வந்து இரத்த சிவப்பில் காணப்படும். அந்த இரத்த சிவப்பு என்பது வேறொன்றும் இல்லை, நம்முடைய வளிமண்டலத்தில் பட்டு தெரிக்கக்கூடிய சூரிய கதிர்களில் அந்த ஒளியினுடைய சிவப்பு அகச்சிவப்பு கதிர்கள், சிவப்பு வண்ணமானது விலகல் ஏற்படுவதன் காரணமாக இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. எனவே இரத்த சந்திரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதன் காரணமாக எந்தவித பாதிப்பும் நமக்கு ஏற்படாது என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். சமீபத்தில் கூட 7 கோள்கள் ஒரே வரிசையில் வந்தன. அந்த கோள்கள் ஒரே வரிசையில் வருவது என்பதும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இயற்கை நிகழ்வு. அந்த நிகழ்வையும் மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிர்லா கோளரங்கம், மற்ற அமைப்புகள், தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் மக்களிடம் தொலைநோக்கி வைத்து, பைனாகுலரை வைத்து பல இடங்களில் லட்சக்கணக்கான மக்களுக்கு அறிவியல் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற இயற்கை நிகழ்வுகள் வரும்பொழுது நாம் அவற்றை கண்டு ரசிப்பதுடன் அறிவியல் விழிப்புணர்வு கொள்வதும் அவசியமாகும். எனவே அடுத்த முறை நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை கேட்கும் பொழுது அல்லது வேறு யாரிடமாவது தெரிவிப்படுத்தும் போது அறிவியல் விழிப்புணர்வோடு இவற்றை கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான நிகழ்வு என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலேயே நாளைய இந்த சந்திர கிரகணத்தை நாம் எதிர்கொள்வோம். நமக்கு தெரியாவிட்டாலும் நிச்சயமாக அடுத்த சில மாதங்களில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய அந்த சந்திர கிரகணத்தை நாம் கண்டு ரசிப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சந்திர கிரகணம் அது குறித்த பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய திரு பா ஸ்ரீகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.